నీలాచల నివాసాయ నిత్యాయ పరమాత్మనే బలభద్రాయ సుభద్రభ్యాం శ్రీ జగన్నాథాయ తే నమః. కవకర కమలవరే నగమార్కుద శృంగ దళితాయిరణ్యకశిపు తనుబింగాం జయ కేశవ తేతా నరహరి రూపా జయ జగదీశ హరే జయ జగదీశ హరే జయ జగదీశ హరే హరే కృష్ణ. సైంద్రికి ரொம்ப ரொம்ப மங்களகரமான நாள். ஸோ இன்று வந்து பகவான் நரசிங்கருடைய ஆவிர்வாவம், நரசிங்கருடைய அவதாரம், நரசிங்க சதுர்தசி அப்படின்னு நம்ம எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ பகவான் நரசிங்கர் எதுக்காக திருவாவதாரம் பண்ணார், அவருடைய அற்புதங்கள் என்ன, அவர் என்னென்ன அற்புதங்கள் பண்ணார், இந்த சரித்திரம் வந்து நம்ம வருஷ வருஷம் ஒவ்வொரு வருஷம் நரசிங்க சதுர்தசி வருது, நம்ம ஒவ்வொரு வருஷம் கொண்டாடிட்டு தான் இருக்கோம், ஒவ்வொரு வருஷம் இந்த கதையை படிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் இதில் விசேஷம் என்னன்னு கேட்டால் அது போர் அடிக்கவே செய்யாது. நரசிங்கரோட லீலைகள் வந்து திகட்டாது. என்னடா அது, வருஷ வருஷம் நரசிம்மர் கதை தானே பேசிகிட்டு இருக்கோம், வருஷ வருஷம் பிரலாத மகாராஜை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மை என்னன்னா, கிருஷ்ணரோட லீலைகள் வந்து அமிர்தம் போல், அது என்றைக்குமே திகட்டாது. அது அர்ஜுனன் மாதிரி பக்தர்கள் உறுதிப்படுத்துகிறாங்க. அர்ஜுனா மாதிரி பக்தர்கள் என்ன என்ன சொல்கிறாங்க கிருஷ்ணாட்ட, அதாவது கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருக்கிறவங்க, உன்னதமான பக்தர்கள், கிருஷ்ணர் மேலே அன்பை வளர்த்துட்டவங்க, அவங்களுக்கு வந்து கிருஷ்ணாவுடைய கதையை கேட்கும்போது ஆனந்தம் அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ அர்ஜுனன் சொல்கிறார் கிருஷ்ணாட்ட, விஸ்தேராத்மநாத் யோகம் விபூதிம்ச்ச ஜனார்தனா பூய கதையை திருப்திருக்கீர் சுன்வதோ நாஸ்திமே அமிர்தம். கிருஷ்ணா, உங்கள் வைபவங்களை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, எனக்கு கேட்கணும் போலேயே இருக்குது, இது அமிர்தம் பருகிற மாதிரி இருக்குது, அமிர்தம் சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, திகட்டலை. ஆனால் நமக்கு பௌதி விஷயங்கள் அப்படி கிடையாது. பௌதி விஷயங்கள் எப்படின்னா, கொஞ்ச நேரம் பேசுனா அட போங்கயா இதே தானே சொல்லிகிட்டு இருக்காங்க, அது போர் அடிச்சிடும். ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் சில புரோபாதர் சொல்லுவார் அவருடைய உபன்யாசத்தில், புரோபாதர் என்ன சொல்லுவார்னா, எங்களுடைய பக்தர்கள் இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பக்தர்களுடைய சீடர்கள்லாம் வந்து நாங்கள்லாம் நாமும் ஜபிக்கிறோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, 24 hours a day அப்படிம்பார் ப்ரோபாத். 24 மணி நேரமும் பக்தர்கள் நாமும் ஜபிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு திகட்டுறதில்லை. அதே ப்ரோபாத் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வேறு ஏதாவது பேர் சொல்லிப்பாருங்களேன், உதாரணத்துக்கு கோலா 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 இது மாதிரி ஏதாவது சொல்லிப்பாருங்க, போர் அடிச்சிடும், கொஞ்ச நாள் சொல்ல விட்டுடுவோம். பட் ஹரே கிருஷ்ணா மந்திரத்துடைய விசேஷ தன்மை என்னென்னா, அது சொல்ல சொல்ல திகட்டாது. ஒன்றே ஒன்று தான், நம்ம வந்து அந்த மந்திரத்தினுடைய கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துடைய தாற்பரியத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், பக்தர்கிட்டருந்து கேட்கணும் மகாமந்திரத்தோடைய மகிமை. அப்புறம் சொல்லும்போது நம்ம முழு நம்பிக்கையோட நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா ருச்சி ஏற்படும். ருச்சி, அந்த ருச்சி வர்ற வரைக்கும் என்ன பண்ணணும், பக்தருடைய சங்கத்திலேருந்து பயிற்சி எடுத்துகிட்டே இருக்கு. ஆரம்ப நிலையில் கஷ்டமாக இருக்கும் ஒருத்தர் சொல்ல வைக்கிறதுக்கு, ஆரம்பத்தில் வந்து ஒருத்தர் ஜெபம் பண்ண வைக்கிறதுக்கு புல்டோசர் ஜேசிபியில் வச்சு தள்ளணும் அவங்கள, ஜெபம் பண்ணுங்க பண்ணுங்க, கடைசியில் ஒரு மாலை, அந்த ஒரு மாலை பண்ண வைக்கிறதுக்கு போராடணும். அப்புறம் படிப்படியாக வந்து அவங்க தொடர்ந்து இங்கே வரும்போது தான் என்னாகும் அவங்களுக்கு, சரி 4 மாலை பண்ணலாம், பக்தர்கள்லாம் பண்ணுறாங்க நம்மளும் செய்யலாம், 8 மாலை செய்யலாம், 16 மாலை செய்யலாம். அந்த 16 மாலை கூட பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போராடுவாங்க ஜனங்க பக்தர்கள்லாம். காரணம் என்னென்னா, நம்ம இன்னும் அதில் வந்து சுவையை வளர்த்துக்கல, நாமத்தோடைய மகிமைகளை வந்து நம்ம இன்னும் முழுமையாக உணரலை. கிருஷ்ணாவுடைய நாமத்துக்கும் கிருஷ்ணாவுக்கு வித்தியாசம் இல்லை, கிருஷ்ணாவுடைய நாமத்துக்கும் அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி, அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதின்னா கிருஷ்ணாவுக்குடைய நாமத்துக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வசக்தி, கிருஷ்ணாத்துடைய சக்தி முழுதோடைய நாம ஜபத்தில் வச்சிருக்கார். ஸோ அதனால நாம ஜபம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்பெஷல். அதே போலதான் கிருஷ்ணாவுடைய கதைகளை கேட்கறதும், கிருஷ்ணாவுடைய கதைகளை கேட்கும்போது நம்ம ஆரம்ப நிலையிலிருந்துன்னு வச்சுங்களேன், ஏடா இதே கதை தானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சைதன்ய மகாபிரபு வந்து முழுமுதற் கடவுள், அவர் வந்து ஒரு பக்தனுடைய ரூபத்தை ஏற்றுக்கிட்டார், சைதன்ய மகாபிரபு வந்து ஒரு பக்தராக வந்தார். அப்ப ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணாவோட லீலைகளை கேட்கறதுல எவ்வளவு ஆர்வம் காமிக்கணுங்கிறத சைதன்ய மகாபிரபு வெளிப்படுத்துறார். ஏன்னா சைதன்ய மகாபிரபு வந்து உன்னதமான பக்தருடைய நிலையில இருந்தார். அவர் வந்து ஜெகநாதபுரியில தங்கி இருக்கும் போது தினமும் வந்து தோதா கோபிநாத் கோயில்னு ஒண்ணு இருக்காங்க, யாரெல்லாம் போயிருந்தீங்க தோதா கோபிநாத் கோயில், அந்த கோயில்ல வந்து கதாதர் பண்டிட் அப்படிங்கிற பக்தர், பஞ்சதத்துவங்கள ஒருத்தர், சைதன்ய மகாபிரபு சகாக்கள் ஒருத்தர், கதாதர் பண்டிதர் வந்து சைதன்ய மகாபிரபு அவருக்கு என்ன சேவை கொடுத்துருந்தாருன்னா சேத்திர சன்னியாசி. சேத்திர சன்னியாசினா சன்னியாசியில நிறைய வகையான பிரிவுகள் இருக்காங்க, நிறைய கேட்டகரி இருக்காங்க. அதுல சேத்திர சன்னியாசினா அவங்க எங்கேயும் பிரயாணம் பண்ண மாட்டாங்க, ஒரு இடத்துல தான் இருப்பாங்க, அங்கிருந்து பக்தி தொண்டு பண்ணுவாங்க. இப்போ சைதன்ய மகாபிரபு கதாதர் பண்டிதருக்கு என்ன சேவை கொடுத்துருந்தாருன்னா இந்த தோதா கோபிநாதர் கோயிலில் கோபிநாதர் விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்யணும், பாகவத வாசிக்கணும், வைஷ்ணவ பக்தி தொண்டு பயிற்சி பண்ணணும். சைதன்ய மகாபிரபு தினமும் அங்கே வருவார், ஜெகநாத் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு அவர் கம்பீராங்கிற இடத்துல தங்கியிருந்தார். கம்பீராலேருந்து தோட்டா கோபிநாத் கோயிலுக்கு வருவார். அங்கே வந்து தினமும் கதாதர் பண்டிகிட்ட வந்து பாகவதம் கேட்பார். ஏன்னா கதாதர் பண்டிகிட்ட வந்து ரொம்ப அழகாக பாகவதம் வாசிப்பார், விதவிதமான ராகங்களில் அழகாக ஸ்லோகங்களை வந்து அப்படி அவர், அதாவது கதாதர் பண்டிதர் மாதிரி ஒரு தூய பக்தர்கள் வைஷ்ணவர்கிட்டருந்து பாகவதம் கேட்கும்போது அப்படியே கிருஷ்ணனோட மூழ்கி போடணும், தூய பக்தர்கிட்டருந்து கேட்கணும். அப்போ கதாதர் பண்டிதர் வந்து அவ்வளோ அழகாக பாகவதம் வாசிப்பார், சைதன்ய மகாபிரபு தினம் வந்து கேட்பார். தினமும் வந்து சைதன்ய மகாபிரபு என்ன கேட்பார், பிரல்லாதோட சரித்திரம் சொல்லுங்க, துருவ மகாராஜோட சரித்திரத்தை படிங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, நூற்றுக்கும் மேற்பட்ட முறை, ஆயிரம் முறை. அப்போ சைதன்ய மகாபிரபு என்ன வெளிப்படுத்துறாரு, அந்த கதைகளில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கு, அவ்வளோ தெய்வீகம் கிடைக்குது, அதில் அவ்வளோ அன்பு பக்தி தோண்டு, கிருஷ்ணாவுக்கும் பக்தர்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், பகவானுடைய காருண்யம், அதை வந்து சைதன்ய மகாபிரபு திரும்ப திரும்ப அனுபவிக்கிறார். ஸோ இப்படிதான் நம்ம வந்து அன்பு வாழ்த்துக்கணும், கிருஷ்ணாவுடைய லீலைகளை வந்து திரும்ப திரும்ப கேட்கணும். திரும்ப திரும்ப கேட்கும்போது நம்ம ஹிருதயத்தில் அழுக்குகள்லாம் போகும். பாகவதா தான் சொல்லுது, ஸ்ருண்வதா சகதா கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுநோதி சுகிருத சதாம். சதாம்னா தொடர்ந்து எப்பொழுதும், ஸ்ருண்வதா ஸ்ருண்வதன்னா கேட்கறது கிருஷ்ணாவோட லீலைகளை, ஸ்ருண்வதா சகதா கிருஷ்ணா கிருஷ்ணாவோட லீலைகளை கேட்கறது தொடர்ந்து. ஒருத்தர் கிருஷ்ணாவோட லீலைகளை கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப தெய்வீகமான தன்மை வாய்ந்த அந்த லீலைகள், ஸ்ருண்வதா சகதா கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனம் ஹிருதயந்த ஸ்தோகி, ஹிருதயம்னா மனசு, மனசுக்குள்ள. அபத்ரா அபத்ரான அமங்கலம், சுபத்ரான மங்களம், சுபத்ரான மங்களமானவங்க சுபத்ரா தேவி, அபத்ரான அதுக்கு ஸ்டேட் ஆப்போசிட் நேர்மை. ஸோ அபத்ராணி, நம்ம இதயத்தில் நிறைய அழுக்குகள்லாம் இருக்குது, அபத்ராணி எப்படி இந்த அபத்ராணிலாம் போகும், அழுக்குகள்லாம் எப்படி போகும், தொடர்ந்து கிருஷ்ணாவுடைய லீலைகளை கேட்கறதுனா ஹிருதயந்த ஸ்தோகி அபத்ராணி விதுநோதி சுகிருத சதாம். தொடர்ந்து சும்மா ஒரு தடவை கேட்டுட்டு நான் கிருஷ்ணாவுடைய கதை கேட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு தடவை கேட்டாலாம் போகாது, தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கு. அதான் இதோடைய ஸ்பெஷல் சிறப்பு. அப்போ இந்த மாதிரி பகவானுடைய லீலைகள், குறிப்பாக குந்தி மகாராணி என்ன பிரார்த்தனை செய்கிறாங்கன்னா, பகவான் இடத்துல கிருஷ்ணருடைய அவதாரத்தினுடைய நோக்கமே அதுதான். அன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருந்தோம் குந்தி மகாராணி என்ன பிரார்த்திக்கிறாங்க, கிருஷ்ணா சிலர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து தர்மத்தை காக்கிறதுக்காக அவதரிச்சிங்க, இன்னும் சிலர் சொல்கிறாங்க நீங்கள் அதர்மத்தை அழிக்கிறதுக்காக வந்தீங்க, அப்புறம் வேறொருத்தர் வேறு சிலர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து பக்தர்களை காக்க வந்தீங்க, வேறு சிலர் சொல்கிறாங்க அசுரர்களை அழிக்க வந்தீங்க, இப்படி எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் குந்தி மகாராணி என்ன ப்ரேயர் பண்ணுறாங்க, கிருஷ்ணா நீங்கள் இந்த பூமியில் அவதரித்தது வந்து எல்லாரும் உங்களுடைய லீலைகளை கேட்கறதுக்காக, கிருஷ்ணாவோட லீலைகள் இங்கே நிகழ்ந்தால் தானே கேட்க முடியும் பார்க்க முடியும், அப்போ பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறதுக்காகவும் கிருஷ்ணாவோட லீலைகளை நம்ம எல்லாம் கேட்கணும், அது மூலமாக நம்ம கவரப்படுவோம் கிருஷ்ண உணர்வில். ஸோ அதுக்காக தான் கிருஷ்ணா வந்து இந்த பூமியில் லீலைகள் செய்கிறாங்க. குறிப்பாக கிருஷ்ணா வந்து எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும், கிருஷ்ணா வந்து எப்பவுமே சந்தோஷமாக இருப்பார். ஸோ கிருஷ்ணா எல்லா விதமான, அவருக்கு ரசராஜின் பேர், ரசம்னா ரசராஜ் அப்படின்னா எல்லா விதமான சுவைகளையும் அனுபவிப்பவர், சந்தோஷம் அப்புறம் விளையாட்டு இதெல்லாமே கிருஷ்ணாட்ட பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா, கோவப்படுறோம், சண்டை போடுறோம், விளையாடுறோம், இந்த மாதிரி எல்லா குணங்களும் கிருஷ்ணர் இடத்துல இருக்கு. அப்ப சண்டை போடணுங்கிற எண்ணம் கிருஷ்ண இடத்துல இருக்கு. ஆனா கிருஷ்ணாவோட உலகத்துல யார் அவர் கூட சண்டை போடுவாங்க? கிருஷ்ணாவோட உலகத்துல கோலோக விருந்தாவன், வைகுண்ட லோக், அங்க வந்து எல்லாமே கிருஷ்ணாக்கு சேவைதான் பண்ணுவாங்க. யாரும் கிருஷ்ணாவோட சண்டை போட விரும்ப மாட்டாங்க. யாராவது நீங்க எங்கேயுமே கேள்விப்பட முடியாது, பக்தர்கள் வந்து கிருஷ்ணாவோட சண்டை போட விரும்பினாங்க. எந்த பக்தரும் கிருஷ்ணாவோட சண்டை போட விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கிருஷ்ணாவை முழு முதல் கடவுளா ஏற்றுக்கிறாங்க. ஒரு பக்கம் வைகுண்ட லோகங்கள்ல வந்து பக்தர்கள்லாம் கிருஷ்ணரை முழு முதல் கடவுளா ஏற்றுக்கிறாங்க. கோலோக விருந்தாவனத்திலயும் கிருஷ்ணர் கூட யாரும் சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் கிருஷ்ணா மேல அன்பு பண்றாங்க. பெரியவங்களா கிருஷ்ணத்தோட குழந்தைகளா பாவி குழந்தையா பாவிக்கிறாங்க. பெரிய கோபர்கள்லாம் யசோதா, நந்தா, மகாராஜ், இது மாதிரி பெரிய பெரிய கோபர்களா இருக்காங்களா வயசுல பெரியவங்க, அவங்க வந்து கிருஷ்ணாவை தன் குழந்தையா பாவிச்சுக்குவாங்க. சக வயசு சக நட்புள்ள பக்தர்கள் வந்து கிருஷ்ணாவை தன் நண்பனா பாவிச்சுக்கிறாங்க. சுதாமா, தோத கிருஷ்ணா, மதுமங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் கிருஷ்ணாவுடைய நண்பர் ஆயிடுறாங்க. நண்பரும் சண்டை போட மாட்டாங்க, விளையாடுவாங்க தவிர சண்டை போட மாட்டாங்க. கிருஷ்ணாவோட பொறாமை கிடையாது அவங்களுக்கு. கோலோக விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் மேலே பொறாமையே கிடையாது வைகுண்டத்தில். அப்புறம் கோபிகளாக இருக்காங்க, கிருஷ்ணரை காதல்னா நினைக்கிறாங்க, அவங்களும் கிருஷ்ணாட்ட சண்டை போட மாட்டாங்க. இப்படி எல்லா விதமான ரசங்கள், பெற்றோர் பாவம், காதல் பாவம், நட்பு பாவம், சேவை பாவம், இந்த மாதிரி பாவங்களை குணங்களை வெளிப்படுத்துறதுனால கிருஷ்ணா கூடயோ இல்லை பகவான் விஷ்ணு கூடயோ யாருமே சண்டை போட மாட்டாங்க. ஆனால் பகவான்கிட்ட சண்டை போடணுங்கிற இது இருக்கே லீலை பண்ணுமே. ஸோ கிருஷ்ணா அந்த லீலையை பண்ணுறதுக்காக தன்னுடைய பக்தர்களை இங்கே அமுச்சு வைக்கிறார். அப்படிதான் இதெல்லாம், அதாவது கிருஷ்ணாவோட லீலை எல்லாமே அவருடைய விருப்பப்படி நடக்கிறது தான். கிருஷ்ணாவோட லீலைகள்லாம் அவருடைய இச்சாப்படி விருப்பப்படி நடக்குது. அந்த லீலை மூலமாக கிருஷ்ணாவுடைய ஒரு லீலையில் அவர் பல அற்புதங்களை, பல விஷயங்களை, பல தத்துவங்களை நம்ம கொடுக்குறார். கிருஷ்ணாவோட ஒரு லீலை மூலமாக பல தத்துவங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த லீலை நரசிம்ம லீலையில பார்த்தோம்னா, கிருஷ்ணா ஏன் நரசிம்ம பகவானா வந்தாரு அப்படி பார்க்கும்போது, நரசிம்ம பகவானா வந்து ஏன் கிருஷ்ண அவதாரம் பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, கிருஷ்ணா வந்து வைகுண்டத்துல கோலோக விருந்தாவனத்துல கிருஷ்ணா இருக்காரு, வைகுண்டத்துல விஷ்ணு இருக்கு. வைகுண்டத்துல வந்து நிறைய சேவகர்களா இருக்காங்க, நந்தா, சுனந்தா, ஜெயா, விஜயா, இந்த மாதிரிலாம். இவங்க எல்லாம் கிருஷ்ணாவுடைய சேவகர்கள். அவங்க எல்லாம் கிருஷ்ணாவோட சண்டை போட மாட்டாங்க. ஸோ அவங்க கிருஷ்ணா கிருஷ்ணாவுடைய சேவையில் எப்போ இருக்காங்க? கிருஷ்ணா இந்த பூமியில் அவதரிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார், லீலைகள் பண்ணணும் அப்படின்னு. அப்போ தன் பக்தர்களையும் இங்கே அனுப்புவார். கிருஷ்ணா எப்பெல்லாம் இந்த பூமியில் அவதரிக்கிறாரோ தன்னுடைய பக்தர்களோடையும் சகாக்களோடையும் வராங்க. அப்படி வரும்போது இந்த ஜெயான் விஜயா, ஜெயன் விஜயன் ரெண்டு பேரும் வந்து வைகுண்டத்தில் காவலாளிகளாக இருக்காங்க. வைகுண்டத்தில் வந்து எந்த ஒரு சாதாரண நபரும் நுழைய முடியாது. யார் ஒருத்தர் வந்து பக்தி தூண்டில் 100% பக்குவமாக இருக்காங்களோ அவங்களால தான் வைகுண்டத்தில் நுழைய முடியும். பேராசை, பொறாமை, அகங்காரம், கர்வம், கோபம், காமம், இந்த குணங்கள்லாம் இல்லாதவங்க, 100% கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க, 24 மணி நேரம் கிருஷ்ணரை தவிர வேறு சித்தனையே இல்லாதவங்க, கிருஷ்ணரே மறக்க முடியாதவங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் வேலை கிடையாது. அவங்க பவானி உலகத்தில் போய் நித்தியமாக சேவை பண்ணணும். அப்போ அந்த தகுதி இருந்தால் தான் வைகுண்டத்தில் போக முடியும். எல்லா பிரபஞ்சங்களையும் தாண்டி வைகுண்டத்தில் நுழையும் போது இந்த குணம் இருந்தால் தான் உள்ளே போக முடியும். அங்கே வந்து விஷ்ணு தூதர்கள் நம்மளை அழைச்சின்னு போவாங்க. அப்போ ஒரு சமயம் வந்து இந்த பிரம்மாவுடைய 4 புதல்வர்கள், சனகர், சனந்தனர், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார், 4 பேர். இவங்க 4 பேர் வந்து பல இடங்களில் பிரயாணம் பண்ணுறாங்க. இந்த 4 குமாரர்கள், இவங்க குமாரர்கள். குமாரர்னா என்ன தெரியுமா? குமாரர்னா பாலகர், சின்ன குழந்தைங்க. அவங்க வந்து பிரம்மதேவர் வந்து இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார். பிரம்மா வந்து இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது சந்ததியில் உற்பத்தி பண்ணுறதுக்காக குழந்தைகள் உற்பத்தி பண்ணுறாரு. அப்போ பிரம்மாட்டிருந்து 4 குழந்தைகள் வராங்க. இந்த 4 பேர், 4 பேர் வந்த உடனே பிரம்மா வந்து இவங்கள சந்ததி உற்பத்தி பண்ண சொல்கிறாங்க. இந்த குழந்தைங்க வந்து அதில் ஆர்வம் இல்லை அவங்களுக்கு. இல்லை இல்லை, அது முடியாது, நாங்கள் தவம் செய்ய போகிறோம் அப்படின்னு, நாங்கள் பிரம்மத்தை தவம் செய்ய போகிறோன்னு காட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, எப்போவுமே வந்து குழந்தையாக இருக்குச்சே, ஒருத்தர் குழந்தையாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தையாக இருக்கும்போது அது கள்ளங்கப்படம் இல்லாத வயசு, அதில் எதிர்பால் மேலே ஈர்ப்பு ஏற்படாது. குட்டி இருக்குது, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி மனுஷனு குட்டி போடுறான். அந்த குழந்தையில வந்து எதிர்பால் உயிரினத்து மேல மோகம் வராது, ஆசை வராது. குழந்தைய குழந்தைய விளையாடிட்டு இருந்துச்சுங்களேன், நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை. ரெண்டு சின்ன குழந்தை விளையாடுதுன்னா கண்டுக்க வேண்டாம். அதே ரெண்டு வயசு பொண்ணு பையனை விளையாண்டா கண்டுக்கணும். ஏன்னா உடனே அங்கே வந்து காமம் வரும், அது வந்து இயல்பு. ஆணுக்கு பெண் மேலே இயல்பு ஈர்ப்பு ஏற்படுறதும், பெண்ணுக்கு ஆண் மேலே ஈர்ப்பு ஏற்படுறது இயல்பு. இந்த குமார் என்ன நினைச்சாங்க, நாங்கள் குழந்தைய இருந்துடுறோமே, நாங்கள் இளமையாயிட்டோம்னு வச்சுங்களேன், ஒருவேளை பெண் பால் மேலே ஈர்ப்பு ஏற்பட்டு நான் கிரகஸ்த வாழ்க்கை போயிட்டா என்ன பண்ணுறது? அப்பாருங்க எவ்வளோ உசாராக இருக்காங்க, கிரகஸ்த வாழ்க்கை அவ்வளோ ஆபத்து. கிரகஸ்த வாழ்க்கை வந்து இங்கே பிரலாதமர் ரொம்ப அழகாக சொல்கிறார், பித்மாத்த பாதம் கிரகம் அந்த கூபம். அந்த கூபம்னா பாழும் கிணறு, பாழும் கிணறு விழுந்துட்டு அங்கே தண்ணியும் கிடையாது, அவ்வளோதான், ஃபினிஷ், முடிஞ்சு போயிடும். அதனால அவங்க அப்பாவிட்ட என்ன சொல்றாரு, பிள்ளாத மாதிரி நீ காட்டுக்கு போயிடு, ஏன் இந்த இல்லற வாழ்க்கையிலேருந்து கஷ்டப்படுற, நீ வந்து காட்டுக்கு போயிடு. வனம் கதோயத் ஹரிமாசிரியன்னு அங்கே காட்டில் போய் ஹரியோட நாமத்தை சொல்லுங்க, ஹரிய சரணடைங்க, பகவானை சரணடைந்துடுங்க, தைரியமாக சொல்றாரு பிள்ளாத மாதிரி. என்ன கஷ்டப்பட்டேன், அவங்க அப்பாவை அப்பான்னு கூட சொல்லலை, தசாது மன்னியே அசுர வரிய தேகினா, ஓ அசுரலையும் சிறந்தவரேங்கிறார். எல்லா குழந்தையும் வந்து அப்பா வந்து அப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த குழந்தை அப்பாவை அப்பான்னு சொல்லலை, நீ அசுரன்லேயே ரொம்ப பெரியவண்ண, உன்ன மாதிரி ஒரு அசுரனை நான் பார்த்ததே இல்லை, கிரேட், அசுரன் ரொம்ப சிறந்தவர் நீ. ஆனால் என்ன பண்ணுற, நீ நீ நினச்சிட்டு இருக்க நீ ரொம்ப புத்திசாலின்னு, தசாது மன்னியே அசுர வரிய தேகினா, நீ பெரிய மன்னர், மூணு உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருக்க, அசுரன்லேயே உன்ன மாதிரி யாரும் கிடையாது, நீ ரொம்ப சிறந்தவன், தலை சிறந்த அசுரன் நீ. ஆனால் நீ என்ன பண்ணுற, சதா சமுத்மினதியா அசத்கிரகா, கிரகா அப்படின்னா வீடு, அசத்னா உண்மை இல்லாது, அசத் கிரகா. ஹித்வாத பாதம் கிரகம் அந்த கூபம், நீ ஏன் இந்த பாலங்கிணறு விழுந்து தத்தரிச்சுட்டு இருக்க, காட்டுக்கு போயிட நீ அப்படின்னு, காட்டுக்கு போயிடு, அங்கே போய் பகவான் நாமத்தை சொல்லுங்க. அதுக்கே தைரியம் வேணும், என்னைக்கு வசப்பட்டு அப்படி பேசுறது. ஸோ அது இன்னி பின்னாடி இன்னும் நிறையா விஷயம் இருக்கு. ஸோ அதனால் இந்த குழந்தைங்க, இந்த நாலு குமார் என்ன பண்ணாங்க, குழந்தையாகவே இருந்துட்டாங்க. ஒரு அஞ்சாறு வயசு குழந்தை மாதிரி தான் அவங்க எப்போவுமே இருப்பாங்க, அவங்களுக்கு வயசே ஆகாது, அவங்க வந்து பாலகனாக தான் குமாரர்கள், அவங்களுக்கு பேரு குமார, சனத்குமாரர்கள், குமாரன்னா பாலகர், அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க, ஆனால் அவங்க அது பாலகனாகவே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க இளமை பருவத்துக்கு போக மாட்டேன், இளமை பருவத்தை விரும்பலை அவங்க, ஏன்னா உடனே ப்ராப்ளம், இளமை பருவம் வந்துட்டாலே உடனே ஆப்போசிட் செக்ஸ் மேலே அட்ராக்ஷன், பெண் எதிர் பெண்பால் மேலே ஈர்ப்பு ஏற்படும். ஸோ இந்த குமாரர்கள் வந்து பிரம்மத்தை தபம் செய்கிறவங்க, பிரம்மங்கிறது பகவானுடைய இன்னொரு தோற்றம், ரூபம் இல்லாத தோற்றம், பிரம்மநோகி அகம் பிரதிஷ்டாகா. இந்த பிரம்மங்கிறது கூட பகவானுடைய தேஜஸ், எப்படி நம்ம பிரபுபால் அடிக்கடி இந்த உதாரணம் அழகாக சொல்வார், சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன்ட்டு வந்து வெளிச்சம் வருது, அது சூரியனுடைய சக்தி இல்லையா, சூரியனுடைய சக்தி வெளிச்சம், இந்த சூரியனுடைய சக்தியும் சூரியனையும் பிரிக்க முடியாது, பட் அந்த வெளிச்சமே சூரியன் கிடையாது. இப்போ இந்த இந்த கிளாஸ் ரூமில் வந்து சூரியனுடைய வெளிச்சம் வந்திருக்கு, அப்போ இதுதான் சூரியன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு வகையில் இது சூரியனுடைய அம்சம், ஆனால் இது சூரியனுடைய முழுமையான அடையாளம் இல்லை, அது அங்கே இருக்குது, வட்டமாக இருக்குது மேலே, அதுலேருந்து அந்த சக்தி வந்து இங்கே வருது. அது போல தான் இந்த பிரம்மங்கிறது, பிரம்மங்கிறது பகவானுடைய எங்கும் வியாபிச்சிருப்பது, சர்வம் கலோயுதம் பிரம்மம், பிரம்மங்கிறது எங்கும் வியாபிச்சிருக்கிறது, எல்லா பக்கம் இருக்கு. எப்படி எப்படி வந்து சூரியன் வந்து தன் சக்தியின் மூலமாக எல்லா பக்கமும் வியாபிச்சிருக்கோ, அது போல பிரம்மம் வந்து எல்லா பக்கமும் வியாபிச்சிருக்கு. அப்போ யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள்லாம் அந்த பிரம்மத்தை தியானிப்பாங்க, அவங்களுடைய தத்துவம் என்னன்னா, நானும் பிரம்மந்தான், நானும் அந்த பிரம்மத்திலிருந்து தான் வந்தேன், இப்போ நான் தியானம் பண்ணால் நானும் அந்த பிரம்மம் உண்டாயிடுவோம், இதுதான் தத்துவம். ஸோ அந்த மாதிரி பிரம்மவாதிகள், அவங்களுக்கு பிரம்மவாதிஸ்ட் பேர், பிரம்மவாதிகள் மாயாவாதிகள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பக்தர்கள் மாதிரி ஆன்மீகத்தில் நிறைய பிரிவுகள் இருக்கு, மாயாவாதிகள், சூன்யவாதிகள், நிர்விசேஷவாதிகள், பிரம்மவாதிகள், தத்துவவாதிகள், வைஷ்ணவர்கள், இந்த மாதிரி. இந்த குமாரர்கள் முதல் வைஷ்ணவர்கள் கிடையாது, அவங்க வந்து பிரம்மத்தை தியானம் செய்கிறவங்க, அவங்க பல இடங்களில் பிரயாணம் பண்ணிட்டு வரும்போது பகவானுடைய தாமரை பாதத்தில் வரக்கூடிய துளசியோட நறுமணம், துளசியினுடைய மனம் நுகர்த்த மாதத்தில் அவங்க வந்து துளசியுடைய வெறுமனே துளசியுடைய மனத்தை, பகவானுடைய தாமரை பாதங்களிலிருந்து வந்த துளசியுடைய நறுமணத்தை நுகர்ந்த மாதத்தில் அவங்க தூய்மை அடைகிறாங்க. அந்த பிரம்மங்கிற தத்துவத்தை விட்டுட்டு பகவான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற சிந்தனைக்கு வராங்க. அப்ப அவங்க அந்த தர்மத்தை நுகர்ந்துட்டு அப்படியே வைகுண்டத்துக்குள்ள வராங்க. அப்படி அவங்க வைகுண்டத்துல வரும்போது இந்த ரெண்டு பேரும் ஜெயன் விஜயன்னு பிடிச்சு நிறுத்திடுறாங்க. நீங்க யாரு, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, நீங்க எப்படி உள்ள போலாம், நீங்க இந்த பிராமணர்களுக்கு வந்து அவங்க வழி மறிச்சோடனே கோபம் வந்துடுது. கோபம் வந்தோடனே அவங்க, ஓ நீங்க வந்து மரியாதை தெரியாதவங்க, பிராமணர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியல, எங்களை எப்படி நீ தடுக்கலாம், நீங்க வந்து இந்த வைகுண்டத்துல விஷ்ணுவுடைய காவலாளி இருக்கதான உங்களுக்கு அவ்வளோ கர்வம் உங்களுக்கு அப்படின்னு கோபப்பட்டு அவங்க சபிக்கிறாங்க. நீங்க ராட்சஸரா போகணும். நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு பக்கம் பிராமணனுடைய சாபம் வந்துடுச்சு இந்த ரெண்டு பேருக்கும். யார் ரெண்டு பேருக்கும்? ஜெயன் விஜயன். ஜெயன் விஜயன் யாரு? காவல். யாருடைய காவலாளிக? விஷ்ணுவுடைய காவலாளிக. சரி, ஒரு எஜமானன்ட்ட ரெண்டு சேவகர்கள் வேலை பண்றாங்க. ரெண்டு சேவகர்கள் வேலை பண்ணி தப்பு பண்ணா யார் பாதிக்கும்? எஜமானனுக்கு பொறுப்பு தானே, தன்னுடைய சேவகர்கள் தானே குற்றம் செய்தாங்க. அப்ப அந்த பொறுப்பை எஜமானன் எடுத்துக்கணுமா இல்லையா? உடனே பகவான் அங்க வந்துடுறாரு. அடுத்த நிமிஷத்துல பகவான் அங்க தோன்றார். நான்கு கரங்களோட, சங்கு சக்கரம் தாமரையோட பகவான் விஷ்ணு அங்கே தோன்றினார். தோன்றி முனிவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அவரை வழிபடுறார். ஏன்னா அவங்க பிராமணர்கள் இல்லையா. கிருஷ்ணா வந்து பசுக்களுக்கும் பிராமணருக்கும் பிரியமான. நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண விதாய ஜெகத்கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம. கிருஷ்ணா வந்து பிராமணர்களுக்கு, பிராமணன்னா சும்மா பேரளவு பிராமணன் இல்லை, நான் பூனல் போட்டிருக்கேன், பிராமண குலத்தில் பிறந்திருக்கேன், அந்த மாதிரி பிராமணர் இல்லை, உண்மையான பிராமணர். பகவானுடைய பக்தியில் ஈடுபடுறவங்க, பகவான் நாமத்தை உச்சரிக்கிறவங்க, வைஷ்ணவ பிராமணர். அவங்க கிருஷ்ணாவுக்கு மிகவும் பிரியமான. பகவான் வந்து பாருங்க, பகவான் வந்து முழுமுதற் கடவுள். அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க இந்த பிராமணர்கிட்ட, எங்கள் காவலாளி குற்றம் பண்ணதுக்கு நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிருங்க அவங்கள தயவுசெய்து. பாருங்க, தன்னுடைய சர்வன்ட் மிஸ்டேக் பண்ணதுக்கு பகவான் போய் மன்னிப்பு கேட்குறார். அப்போ பகவான் எவ்வளோ தூரம் வந்து இறங்கி வரார் பாருங்க. நம்ம மன்னிப்பு கேட்போமா, சர்வன்ட்டை வேலை விட்டு தூக்கிடுவோம், நம்ம போடா நீ இங்கே இருந்து அப்படின்னு சொல்லிடுவோம். நான் இருக்கப்போ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த ரொம்ப ஒரு வசதியான நிலையில் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வரமாட்டாங்க. செல்வம் அதிகமாக இருக்கிறவங்க, ரொம்ப வேலை வியாபாரம் பண்ணுறவங்க, நிறைய சொத்து வச்சுருக்கிறவங்கலாம் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துட்ட போய் சரணடைய மாட்டாங்க. நான் ஏன் அவன்கிட்ட போகணும், அவன் என்கிட்ட வரட்டும் இல்லையா. இந்த ஜட உலகத்தில், ஜட உலகத்தில் சாதாரண நபர்கள் இன்னொருத்தரை போய் சரணடைகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. பகவான் வந்து இந்த மூணு உலகத்துக்கு சக்கரவர்த்தி, அவர் எல்லா பிரபஞ்சங்களையும் படைத்து காத்து அழுத்து மெயின்டைன் பண்ணுறவர். அப்படி இருக்கிற பகவான் வந்து கொஞ்சம் கூடி எதுவுமே பார்க்கல, நான் போய் ஏன் பிராமணர் சரணடையணும். ஸோ கிருஷ்ணா வந்து எல்லாத்துலேயும் முன்னுதாரணமாக இருப்பார். கிருஷ்ணா சொல்கிறார் பகவத்கீதையில், யத்யத் ஆதரதி சேஷ்ட தத்தே தேவோ தரோஜனா ஷேத் பிரமாணம் குருதே லோகத்ததனு வர்த்ததே. ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்ணுறோன்னு அது எல்லாரும் பின்பற்றுவாங்க. அப்போ கிருஷ்ணாவே பிராமணர்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா மற்றவன் எப்படி மரியாதை கொடுப்பான்? ஸோ கிருஷ்ணா கரெக்டாக இருக்கார் அதில். இப்போ நான் வந்து இப்போது இந்த பிராமணருக்கு என்னுடைய இடத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்போ என்னுடைய சேவர்கள் குற்றம் அழிச்சிட்டாங்க, அவங்க அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும். கிருஷ்ணா மன்னிப்பு கேட்டேன். இவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது குமாரர்களுக்கு, பகவான் இவ்வளவு தெய்வீகமான குணம் இருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் சாபம் கொடுத்தது திரும்ப பெறவும் முடியாது. சாபம் கொடுத்தது கொடுத்தது தான், பௌதிக உலகத்துக்கு போகணும்னு சாபம் கொடுத்தாச்சு. ஏன்னா பகவான் கேட்டுட்டாரு அந்த ரெண்டு சேவர், அதாவது பகவானி சேவர்களுக்கு பகவானை பிரி பிரியறதுக்கு மனசே வராது. எப்படி பகவான் விட்டு வர முடியும் வைகுண்ட லோகத்துக்கு? அவன் அழறாங்க, பகவானை என்ன இப்படி ஒரு சூழ்நிலை. சரி, பகவான் சொன்னார், ஓகே அந்த பிராமணர்கள் உங்களுக்கு சாபம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து என்னை பகைச்சிட்டு சீக்கிரமாக வரீங்களா, இல்லை என் கூட சேவை பண்ணி ரொம்ப வருஷமாக கழித்து வரீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் சீக்கிரமாக வைகுண்டம் வந்துடுறோம் இல்லையா. பக்தர்கள் வந்து சீக்கிரமாக பகவான் கூட இருக்குன்னு விரும்புவாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த ஜட உலகத்துக்கு போங்க, மூணு தலைமுறை வந்து எனக்கு எதிரியாக இருங்க. மூணு தலைமுறை ஜெயா விஜயன் வந்து மூணு ஜென்ரேஷனுக்கு வந்து பகவான் எதிர்க்கிறாங்க. இரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தண்டவக்கர், மூணு டைம். தென் ஆஃப்டர் தட் அவங்க பகவானோட திரும்ப வந்துடுறாங்க. ஸோ இப்படி தான் கிருஷ்ணா வந்து தன் பக்தருடைய சண்டை போடுறதுக்காக வைகுண்டத்துலேருந்து இங்கே இந்த லீலையை பண்ணி அனுப்புகிறார். அவங்க வந்து இந்த ஜட உலகத்துக்கு வராங்க. இரண்யாக்ஷனும் இரண்யகசிபுமா ஃபஸ்ட்டு வந்து முதல் முதல்ல இரண்யாக்ஷனும் இரண்யகசிபுமா வந்தாங்க. இரண்யாக்ஷனும் இரண்யகசிபுமா வந்துட்டு அவங்க பகவான் கூட யுத்தம் செய்ய போகிறாங்க, சண்டை போட போகிறாங்க. நம்ம முன்பே பேசிட்டு இருந்த மாதிரி பகவானுடைய லீலையில் வந்து நிறைய தத்துவங்கள் இருக்குது. ஒன்று பக்தர்கள் கூட அன்பு பரிமாற்றம் பண்ணுறது, தர்மத்தை ஸ்தாபனம் செய்கிறது, அசுரர்களை அழிக்கிறது, பக்தர்களை காக்கிறது, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறைய அது மூலமாக நமக்கு நிறைய தத்துவங்களை போதிக்கிறது. அப்புறம் பக்தர்களுடைய தெய்வீகமான குணம் என்னங்கிறது நமக்கு காமிச்சு கொடுக்குறார் பகவான். அப்புறம் அந்த லீலை மூலமாக அவருடைய கருணை என்ன நமக்கு தெரியுது, கிருஷ்ணா எவ்வளோ கருணை வாய்ந்தவர். இப்போ தெரிஞ்சுதே கிருஷ்ணா எவ்வளோ தூரம் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டார் தன்னுடைய சேவகர்களுக்காக வேண்டி, அதுவே அவருடைய கருணை தான். ஸோ எப்படி கிருஷ்ணா வந்து இந்த ஜட உலகத்தில் தன்னுடைய பக்தர்களை வந்து அனுப்பிச்சு வச்சார் ஜெயன் விஜயன். ஸோ ஜெயன் விஜயன் வந்து முதல் முதல் இரண்யாக்ஷன் இரண்யகசிபு வரான். ஓகே.